வணக்கம். ஊவா குருகுலம் நிகழ்ச்சியில் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான வரலாறு பாடத்தை கற்பிக்கும் நான் ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன். இன்றைய தினம் தரம் 7 மாணவர்களுக்கான வரலாறு பாடத்தில் அலகு 4 பிற்கால ஆட்சி மையங்கள் எனும் பாடத்தலைப்பின் கீழ் கற்பிக்க இருக்கின்றேன். இந்த பிற்கால ஆட்சி மையங்கள் அப்படிங்கும் போது, இதற்கு முதல்ல இலங்கையில காணப்பட்ட ராசதானி கட்டமைப்புல அனுராதபுர ராஜ்யம் சுமார் 1500 ஆண்டுகள் வரை ஆண்டுகளாகவும், பொன்னரவை ராஜ்யம் 150 வருடங்களாகவும் ஆட்சி மையங்களாக திகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த அனுராதபுரம் அப்படிங்கும் போது, அனுராதபுர ராஜதானியை தோற்றுவித்த மன்னன் பண்டுகாபயன், அனுராதபுர ராஜதானியின் இறுதி மன்னன் 5 மகிந்தன், மற்றும் இந்த அனுராதபுர ராஜஸ்தானில முக்கியமான மன்னர்களாக பண்டுகாவேன், தேவநம்பிதீசன், துட்டகை முனு, வலகம்பா, வசபன், மகாசேனன், தாதுசேனன், முதலாம் காசியப்பன் போன்ற மன்னர்களை குறிப்பிடலாம். அதே போல பொலனர்வை ராஜதானி அப்படிங்கும் போது, அதை தோற்றுவித்த மன்னனாக முதலாம் விஜயபாகு அல்லது கீர்த்தி இளவரசன் எனும் மன்னனும், இறுதி மன்னனாக பராக்கிரம பாண்டியன், அதாவது பொலனர் ராஜ்யத்தின் இறுதி மன்னன் பராக்கிரம பாண்டியனையும், முக்கிய அரசர்களாக முதலாம் விஜயபாகு, முதலாம் பராக்கிரமபாகு, கீர்த்தி சிறி நிசங்கமல்லன், மற்றும் 3 முறை ஆட்சிபிடமறிய லீலாவதி அரசியை பற்றியும் நம்மளுக்கு குறிப்பிடலாம். இதன் பிறகு அன்றாபுரம் பொன்னர்வை நாங்கள் சொல்லலாம், முதலாம் நகரமயமாக்கம் அல்லது ராசரட்டை நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். தரம் 10 வரலாறு பாடத்துல இது தொடர்பான மேலதிக விடயங்கள் காணப்படுது. தரம் 7 இதண்ட முன்னோட்டம் தான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த தலைநகராக திகழ்ந்துள்ள காலப்பகுதியில ராசரட்டை நாகரிகம் கிறிஸ்துக்கு பின் 1215 புலனர்வையின் வீழ்ச்சியை தொடர்ந்து கிறிஸ்துக்கு பின் 1415 கோட்டை ராஜ்யத்தின் ஆரம்பம் வரையான 200 வருட காலத்தில் 5 தலைநகரங்கள் உருவாகி இருக்கிறது. இவ்வாறு தலைநகரங்கள் இடம்பெயர்ந்தமைக்கான காரணங்களாக அந்தந்த ராஜ்யங்களின் முக்கிய ஆட்சியாளர்கள் இக்கால கட்டத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த காரணிகள், அரசியல் பொருளியல் வெற்றிகள் பற்றி இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதன் பிறகு நாம் 2வது பிற்கால ஆட்சி மையங்கள் அல்லது 2ம் நகரமயமாக்கம் அல்லது தென்மேற்கு ராசதானிகள் இதை குறிப்பிடலாம். இந்த ராஜதானிகள்ல உங்களுடைய கையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல வந்து தம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, இந்த 5 விரல்களையும் வந்து 5 ராசதானிகளாக நீங்கள் வந்து நினைத்து இந்த பாடத்தை இலகுவாக கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதலாம் விஜயபாகு, மகா பராக்கிரம பாகு ஆகிய முக்கியமான அரசர்களின் தலைநகராக திகழ்ந்த பொலனர்வை, நிசங்கமல்லன் வந்து ஆட்சியை அடுத்து வீழ்ச்சி உற தொடங்கியிருக்கு. இந்த நிசங்கமல்ல மன்னன் 9 ஆண்டுகள் மாத்திரமே ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இந்த நிசங்கமல்ல மன்னன் இவர் வந்து கலிங்க வம்சத்து இளவரசன் சொல்லப்படுகிறார். இவரால் தான் இலங்கையின் மிக நீளமான கல்வெட்டான கல்பொத்த கல்வெட்டு உருவாக்கப்பட்டது. இலங்கையில் அதிகமான கல்வெட்டுக்களை பொறுப்பித்த மன்னனாக சொல்லப்படுறவரும் இந்த நிசங்கமல்ல மன்னன் தான். இந்த மன்னனுக்கு பிறகு அரசியல் உறுதியற்ற தன்மையின் காரணமாக பொன்னர்வை ராஜதானி வீழ்ச்சியுற்றது என கூறலாம். இவ்வாறு ஆட்சி பலவீனப்பட்டு செல்கையில் கலிங்கமாகன் பெரும் படையுடன் இலங்கைக்கு படையெடுத்து வந்து 1215 இடம்பெற்ற படையெடுப்புக்கு முகம் கொடுப்பதில் அக்காலத்தில் பொலனர்வையின் அரசர்களாக இருந்த பராக்கிரம பாண்டியனுக்கு இயலாமையால் நாடு இந்த கலிங்கமாகனின் படையெடுப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்துக்கு பின் 1215 பராக்கிரம பாண்டியன் பொலனர்வையின் மன்னனாக இருக்கும் போது, பொலனரின் இறுதி மன்னன் அவர்தான், அவருடைய காலப்பகுதியில தான் கலிங்கமாகனின் ஆக்கிரமிப்பு இடப்பட்டு சொல்லியிருக்காங்க. மாகனின் படை பொலனர்வையை கைப்பற்றி ஆட்சி செய்கையில் பாதுகாப்பான பல்வேறு இடங்களில் கோட்டைகளை நிறுவிக்கொண்டு கலிங்கமாகன் தெற்கிக்கு வருவதற்கு இடம் கொடாமல் நாட்டையும் மக்களையும் பாதுகாத்த தலைவர்கள் பற்றி மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல சொல்லலாம், மினிப்பேயில் கந்தகனிய குன்றில் கோட்டை ஒன்றை அமைத்துக் கொண்ட சங்க தளபதி. இந்த சங்க தளபதிங்கிறவர் என்ன செய்யறாரு கேட்டா, மினிப்பேயில் கந்தகனிய குன்று ஒன்றுல கோட்டை ஒன்று அமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். யாப்பகுவ குன்றின் உச்சியில் கோட்டை ஒன்றை அமைத்துக் கொண்ட சுப தளபதி. அப்ப சுப தளபதி யாப்பகவேலையும் சங்க தளபதி மினிப்பேலையும் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பூனேகபாகு இளவரசன் அல்லது அவருக்கு பேர் பூனேகபாகு ஆதிபாதன் அப்படின்னு சொல்லப்படுறவர் உருகுணையில் கோவிந்த மலையின் உச்சியில் கோட்டை ஒன்றை அமைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு கலிங்க மாகாணின் படையெடுப்பு வந்து நகர்வை கட்டுப்படுத்தியிருக்காங்க, எதிரிகளின் படை நகர்வை கட்டுப்படுத்தியிருக்காங்க. அவர்களின் நடவடிக்கையால் தென்கிற்கு ஆக்கிரமிப்பாளர் வருவதை தடை செய்வதற்கான ஒரு விதம் ஒன்று காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இத்தலைவர்கள் மாகாணின் படையினர் தெற்குக்கு வருவதை தடுத்தாலும் சக்தி வாய்ந்த அரசு ஒன்றை உருவாக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என கூறுறாங்க. இச்சவாலை எதிர்கொள்வதற்கு துணிந்து செயற்பட்டவர் வன்னி தலைவராக புகழ்பெற்ற மூன்றாம் விஜயபாகு அல்லது வன்னி விஜயபாகு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அவர் தம்பதனீர் ராஜ்யத்தை தோற்றுவித்திருக்கிறாரு. இதிலிருந்து கோட்டை தலைநகராகும் வரை மூன்று தலைநகர்கள் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு காலத்துக்கு காலம் ராஜ்யங்கள் தோற்றம் பெறுவதற்கான தேவைகளாக இருந்தது. பாதுகாப்பு பிரச்சனைகள் காணப்படுது, பொருளாதார காரணிகள் காணப்படுது. புலனர்வை ராஜ்யம் வீழ்ச்சி உற்றதன் பின்னர் புதிய அரச வம்சங்கள் பலவும் அதிகாரத்துக்கு வந்திருக்கு. காலத்துக்கு காலம் இவ்வரசு உரிமையாளர்களிடையே ஏற்பட்ட மோதல்கள் போன்ற உள்வாரியான விடயங்களிலிருந்தும் அந்நிய நாடுகளில் இருந்து எழுந்த ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்கள் போன்ற வெளிவாரியான தாக்குதல்களிலிருந்தும் தலைநகரை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்பட்டது. இதனால் தம்பதனியாவிலிருந்து யாப்பகுவிற்கும் அங்கிருந்து குர்ணாகளுக்கும் பிறகு கம்பளைக்கும் பாதுகாப்பு கருதி அடிக்கடி தலைநகரங்கள் மாற்றப்பட்ட விதங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பாடத்தில் நீங்க பார்க்கலாம், இந்த காலத்தில் உலகில் நிலவிய புதிய வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அமைவாக இலங்கையிலும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் புதிய போக்குகள் காணப்பட்டுச்சு. ராசரட்டை நாகரிக காலத்தில் பாரம்பரிய வர்த்தக பொருட்களான யானை இலங்கையில காணப்பட்டது உங்களுக்கு தெரியும். யானை, முத்து, மாணிக்கம், ரத்தினக்கள் போன்ற வாசனை திரவியங்கள், கருவா, பெருமதி மிக்க கருவா, ஏலம், மிளகு போன்ற விஷயங்களும் இங்க காணப்படுச்சு சொல்றாங்க. விளையும் ஈரவளைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு காலநிலை விவசாய காலநிலை ஒன்று காணப்படுச்சு இலங்கை. இவ்வாறான வெளிவாரி பொருளாதார விளைவுகளும் விவசாய வர்த்தக துறைகளுக்கு முகம் கொடுக்க நேர்ந்த உள்நாட்டு பொருளியல் நடவடிக்கைகளும் செல்வாக்கு செலுத்தி காணப்பட்டிருக்கு. ராசரட்டை நீர்ப்பாசன தொகுதி அழிவுற்று, அதாவது ராசரட்டை அப்படிங்கிறது உலர் வளையத்தை குறிக்கிறது. ராசரட்டை அப்படிங்கும் போது அனுராதபுரத்தையும் புலனர்வையும் மாணவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அழிவுற்றதன் பின்னர் அக்காலகட்டத்தில் திரும்பவும் அவற்றை அபிவிருத்தி அடைய செய்வது சிரமமான ஒரு காரியமாக காணப்பட்டிருக்கு. ஈர வளையத்துக்கு பொருத்தமான சிறிய வயல்களில் பயிரிடுவதற்கும் படிமுறை பயிற்சிக்கும் மக்கள் பழக்கப்பட்டிருக்காங்க. திணை அரிசி, மெனேரி போன்ற உலர் தானியங்களையும் மரக்கறி, பல வகைகள் என்பவற்றையும் பயிரிட்டிருக்காங்க. இவ்வாறான பாதுகாப்பு தேவைகளாலும் பொருளியல் காரணிகளாலும் ராஜ்யங்கள் ஈர வளையத்தை அண்டி உருவாக்கி கொள்ளப்பட்டதாக நம்ம கூறலாம். இதுக்கு பிறகு பார்க்கலாம், முதலாவது பிற்கால ஆட்சி மையங்கள் எனும் போது நான் சொன்னேன் பிற்கால ஆட்சி மையங்கள் அல்லது இரண்டாம் நகரமயமாக்கம், தென்மேற்கு ராசன், இந்த மூன்று பேர் கொண்டு இதை அழைக்கலாம். இந்த தம்பதனிய ராஜ்யத்தின் காலப்பகுதி அப்படிங்கும் போது கிறிஸ்துக்கு பின் 1232 1272 வரைக்கும் சுமார் 50 ஆண்டுகள் மட்டும் இந்த ராஜ்ய கட்டமைப்பு காணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதுல தம்பதனிய ராஜ்யம் அப்படிங்கும் போது மூன்றாம் விஜயபாகு மன்னன் 1232 1236 வரைக்கும் சுமார் 4 ஆண்டுகள் மாத்திரமே ஆட்சி செஞ்சிருக்காரு. வன்னி பிரதேச தலைவரான இவர் தம்பதனியாவை தலைநகராக கொண்டு அரசனாக காணப்பட்டிருக்காரு. அக்கால இலங்கை வந்து உருகுணை, பீட்டி, மாயரட்டை என்று பிரதேசங்களாக பிரிந்து கட்டப்பட்டிருக்கு. இவற்றுள் மாயரட்டையை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு இவரால் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து தம்பதனியா அரச மாளிகையும் தம்பதனியாவில தலதா மாளிகையும் கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கலிங்க மாகாணின் ஆக்கிரமிப்பு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பௌத்த குருமார் தந்த பாத்திர தாதுகளை கொத்மலைக்கு அடுத்து சென்று பாதுகாப்பான ஓரிடத்தில் வச்சிருக்காங்க. மூன்றாம் விஜயபாகு மன்னன் இப்புனித பொருட்களை கொண்டு வந்து கேகாலை மாவட்டத்தில் என்ன செய்யறாரு, பெலிகளை மலை உச்சியில தலதா மாளிகை ஒன்று கட்டியிருக்காரு, அதில் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறார். இவனால் ஆற்றப்பட்ட மிகப்பெரிய பணியாக சொல்றது பௌத்த மதத்தை அடிப்படையாக கொண்ட அரசாட்சி முறை தான் இலங்கையில நிலவியிருக்குன்னு சொல்லலாம். இந்த இலங்கையில ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு புனித தந்தம் அதாவது புனித பொருட்களின் உரிமையாளராக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை நிலவி காணப்பட்டிருக்கு. தேவநம்பி தச மன்னனுக்கு பிறகு பௌத்த சமயம் தோற்றம் பெற்றதன் பின்னர் இவ்வாறான ஒரு விடயம் ஒன்று காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதனால இவருக்கு வந்து மக்களின் ஆதரவு கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதுக்கு அடுத்து வர்றாரு இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன். ஒரு ஒரு மிகவும் பௌத்த சமயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் மிக பெரும் ஒரு சேவையாற்றிய ஒரு மன்னனாக சொல்லப்படுறாங்க. இவருடைய காலப்பகுதி 1236ல இருந்து 1270 வரைக்கும் சர்வசாதாரணமாக சொல்ல போனால் 34 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. மூன்றாம் விஜயபாகு மன்னனை அடுத்து அவரது மூத்த மகனான இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனா வந்திருக்காரு. இவருடைய தந்தை தான் மூன்றாம் பராக்கிரமபாகு. அவன் இலங்கையை மீண்டும் ஒரு முறை ஐக்கியப்படுத்தி அமைதியான நாடு ஒன்றை தோற்றுவித்த மன்னனாக சொல்லப்படுகிறார். இதற்காக பல சவால்களை அவர் எதிர்கொண்டிருக்கிறாரு. எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாத்துக் கொண்டமே அவற்றில் பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணுமானால் மூன்று போர்கள் அவர் சம்பந்தப்பட்டிருக்கார். முதலாவது 1815 கலிங்க மாகாணின் ஆக்கிரமிப்பிலிருந்து கலிங்க மாகாணை கொன்று நாட்டை மீட்டிருக்கிறாரு. அடுத்து சந்திரபானுவின் முதலாவது ஆக்கிரமிப்பை வென்றமை, சந்திரபானு இரண்டாவது ஆக்கிரமிப்பின் போது அவனை கொன்று வெற்றி பெற்றமை, மூன்று போர்களோட சம்பந்தப்பட்ட ஒரு வீரம் பொருந்தியவராகவும் நல்ல விவேகம் மிக்கவராகவும் ஒரு இலக்கியவாதியாகவும் அவர் சொல்லப்படுகிறார். இவர் 1815 40 ஆண்டு காலமாக மாகன் இலங்கை ஆட்சி செஞ்சிருக்கிறார். 40 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த மாகனை வந்து இவர் படையை வென்று ராசரட்டையை மீளவும் கைப்பற்றிக் கொள்வதற்காக பெரும் போர் ஒன்றை மேற்கொள்வதற்கு இரண்டாம் பராக்கிரம மன்னன் முயற்சி மேற்கொண்டு வெற்றி பெற்றிருக்கார் சொல்லலாம். இறுதியில் பொலனறுவை நகரத்தை முற்றுகையிட்டு இம்மன்னனால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மாகன் தோல்வியுற்றிருக்கார் சொல்றாங்க. இரண்டாவது விடயமாக சந்திரபானுவின் ஆக்கிரமிப்பு. தென்கிழக்கு ஆசியாவின் மலாயா குடா நாட்டில் இருந்து சந்திரபானு என்னும் ஆக்கிரமிப்பாளன் இரண்டு முறை படையெடுப்புகளை மேற்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து என்னன்னு கேட்டா, இவ்விரு சந்தர்ப்பங்களில் அவனை வெற்றி கொள்வதற்கு இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனால் முடிந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனின் பணிகள் அப்படிங்கும் போது தனது தந்தையால பெலிகளை விகாரில் வைக்கப்படுந்த புனித தந்தத்தை தம்பதனியாவுக்கு எடுத்து வந்து அங்கு தலதா மாளிகை கட்டி வச்சிருக்காரு. தேவபதிராஜ என்ற அமைச்சர் மூலம் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள அபிவிருத்திக்கு தனியான ஒரு அமைச்சரவை ஒன்று உருவாக்கி இருக்காருன்னு சொல்றாங்க. சிவனொளி பாத மலைக்கு செல்லும் பாதைகளை சீர்திருத்தி அமைச்சிருக்கிறாராம். நந்தவனங்களை அமைத்தமை, பாலங்களை நிர்வாணித்தமை பொருளியல் நடவடிக்கையாக தெங்கு பயிற்சியை மேற்கொண்டிருக்கார். அதாவது தெங்கு தென்னை பயிற்சியை மேற்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த அறிஞர், சிறந்த ஒரு கல்விமான் அவரை சொல்றாங்க. சரியா, இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் சிங்களம், பாலி, சமஸ்கிருத மொழிகளை கற்ற சிறந்த கல்விமான் ஆவான். எனவே இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் தான் கலிகால சாகித்ய சர்வஞ்ஞ பண்டிதர். மீண்டும் ஒருமுறை, கலிகால சாகித்ய சர்வஞ்ஞ பண்டித என இந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் புகழ் நாமத்தை பெற்றவனாக காணப்பட்டிருக்காரு. கவி சிலுமினங்கிற நூல் இம்மன்னனால் எழுதப்பட்டது. கந்தவுரு சிரித்த அப்படிங்கிறது இந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனின் அன்றாட நடவடிக்கைகள் பற்றி கூறும் நூலாக காணப்படுது. இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனின் அன்றாட நடவடிக்கைகள் பற்றி கூறும் நூல் கந்தவுரு சிரித்த. அவருக்கு வழங்கப்பட்ட புகழ் நாமம் கலிகால சாகித்ய சர்வஞ்ஞ பண்டித எனும் புகழ் நாமம். இவர் வந்து மூன்று போர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கார். கலிங்க மாகனின் படையெடுப்பை வெற்றி கொண்டிருக்கார். சந்திரபானின் முதலாவது ஆக்கிரமிப்பு, இரண்டாவது ஆக்கிரமிப்பு, இந்த இரண்டு விடயங்களையும் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தம்பதனியா தொடர்பான முக்கியமான விடயங்கள் அப்படிங்கும் போது தம்பதனியா ராஜதானிக்கு வேறு பெயர்கள் நிறைய காணப்படுது. ஜம்பு தோணி, தெனியாயபுர போன்ற பெயர்களும். இதன் முதல் மன்னனாக மூன்றாம் விஜயபாகவும் இறுதி மன்னனாக முதலாம் புனேயபாகவும் காணப்படுறாங்க. இதுல முக்கிய அரசர்களாக சொல்லப்படுறவங்க வந்து மூன்றாம் விஜயபாகு அல்லது வன்னி விஜயபாகு, இரண்டாம் பராக்கிரமபாகு, நான்காம் விஜயபாகு, முதலாம் புனேயபாகு போன்றவர் வந்து சொல்லப்படுறாங்க. இந்த தம்பதனியா காலத்துல எழுதப்பட்ட நூல்கள் அப்படிங்கும் போது மேலதிக விளக்கமாக இதுல சொல்லலாம், சத்தர்மா ரத்னாவளிய, பூஜாவளிய, கவி சிலுமின, வனவினிச சன்னைய, விசுத்தி மார்க்க சன்னைய, கந்தவுரு சிரித்த, யோகார்ணய பய, சித்த சங்கராவ, சம்பந்த கூட வர்ணனை போன்ற நூல்கள் வந்து இந்த தம்பதனியார் ராஜதானி காலத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நம்ம பிற்கால ஆட்சி மையங்களை இரண்டாவது ஆட்சி மையமான
யாப்போ ராஜ்ய இதை பத்தி பார்ப்போம். இதுல மேலதிக விடயங்கள் குறைவாக காணப்படுது, தரம் பத்து வரும்போது உங்களுக்கு மேலதிக விடயங்கள் அதிக அளவில் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுல பார்க்கலாம், இரண்டாம் பராக்கிரமமாகும் மன்னன் 1270 மரணம் அடைந்தான். அடுத்து அவரது மகனான நான்காம் விஜயபாகு தம்பதனியாவின் மன்னனானான். 2 ஆண்டுகளுக்குள் மாளிகையில் ஏற்பட்ட சதி ஒன்றினால் இவன் கொலை செய்யப்பட்டான். இவரது சகோதரனான முதலாம் பூனேகபாகு தான் கிறிஸ்துக்கு பின் 1272 தொடக்கம் 1284 வரைக்கும் சுமார் 12 ஆண்டுகள் ஒரு மன்னனா இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இவன் பாதுகாப்பு கருதி யாப்பகுவை குன்றை தனது தலைநகராக தெரிவு செஞ்சிருக்கார். இந்த யாப்பகுவ குன்றுக்கு இன்னொரு பெயர்கள் காணப்படுது, யாப்பகுவ ராசானிக்கு 2 சீகிரியா, சுந்தரகிரி போன்ற பெயர்கள் அதுக்கு காணப்படுது. இந்த யாப்பகுவ ராஜ்யத்துக்கு மேலதிக விடயமாக நீங்க அறிந்து கொள்ளலாம். தலைநகராக கொண்டிருக்காரு. இந்த முதலாம் பூனே பாகுவால் ஆற்றப்பட்ட பணிகளாக யாப்பகுவில் தலதா மாளிகை கட்டுவித்தமை, பௌத்த நூல்களை எழுதுவித்தமை, எகிப்துடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காரு. அதாவது எகிப்தின் கைரோ நகரோட இருக்காரு. எகிப்துடன் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக முதலாம் பூனேபாகு மன்னன் கைரோ நகரத்துக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தான். அக்குழுவினர் வசம் தம்மால் வழங்கக்கூடிய பொருள்களின் பட்டியல் ஒன்றையும் சமைச்சிருக்காரு. இப்ப எங்களால் இந்த பொருட்களை உங்களுக்கு வழங்க முடியும்னு சொல்லியிருக்காரு. இந்த யாப்பகுவ காலம் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து பார்க்கலாம். நம்ம குருநாகல் காலம் எவ்வாறு காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குருநாகல் காலத்துல இந்த குருநாகல் வந்து முதலாம் பூனேபாகு மன்னனின் பின்னர் அவரது மகன் 2 பூனேபாகு அரசனாய் கொள்றாரு. அவன் தனது தலைநகராக குருநாகலையை தெரிவு செஞ்சிருக்காரு. இந்த குருநாகலையில 2 பூனேபாகுவின் பின்னர் அவரது மகனான 4 பராக்கிரமபாகு அரசேற்றிருக்காரு. இவன் குருநாகலை காலத்தின் சிரேஷ்டார். இந்த பராக்கிரம பாகுவின் அழைக்கப்பட்ட மன்னர்கள் அனைவருமே ஒரு வித்தியாசமான அது விவேகமான வீரமிக்க மன்னர்களாக காணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த குருநாகல் காலத்தில் இடம்பெற்ற பணிகள்னு சொல்லும் போது, பாலி மொழியில் எழுதப்பட்டிருந்த பன்சிய பனஸ் ஜாதக 550 ஜாதக கதைகள், அதாவது புத்தரின் போதனைகள்னு கூட சொல்றாங்க எனும் நூல் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டமை, தலதா சிரித்த சிங்கள போதி வம்சய அநாகத வம்சய போன்ற இலக்கியங்கள் எழுதப்பட்ட விடயங்களும் இதுல மேலதிக விடயமாக நீங்க சொல்லலாம். குருநாகல் கால இலக்கியங்கள்ல அப்படிங்கும் போது இதுல பாருங்க, குருநாகல் கால இலக்கியங்கள் பன்சிய பனஸ் ஜாதக, உம்மக்க ஜாதக, சிங்கள போதி வம்ச, சத்தர்மாலங்கார, நிகாய சங்கிரகை, அதாவது புத்த சாசனத்தின் வளர்ச்சி பற்றி எழுதப்பட்ட நூல் தான் நிகாய சங்கிரகைய, மற்றும் பாலாவதார அன்னைய, தம்ப தெனி அசன், தலதா சிரித்த, அநாகத வம்சய போன்ற நிறைய நூல்கள் இதுல காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். குருநாகல் ராஜதானி எனும் போது இதுக்கு வழங்கப்பட்ட இன்னொரு பெயராக சொல்லலாம், அத்துகொழியபுரம், அத்துகல்யபுரம் என்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கு. இதன் முதல் அரசன் 2 பூனேபாகு, இறுதி அரசன் சவுலு விஜயபாகு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சவுலு விஜயபாகுங்கிற மன்னன் காணப்படுறாரு. இந்த ராஜ்யத்துல முக்கிய அரசர்களாக 2 பூனேபாகு, 4 பராக்கிரம்பாகு, 3 பூனேபாகு, சவுலு விஜயபாகு போன்ற மன்னர்கள் காணப்படுறாங்க. அதுக்கடுத்து வர்றது கம்பளை ராஜ்யம். குருநாகலை ராஜ்யத்துக்கு பின்னர் 4 பூனேபாகு மன்னனால் கம்பளை ராஜ்யம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இக்காலகட்டத்தில் ஆரிய சக்கரவர்த்தி, அதாவது யாழ்ப்பாண ராஜ்யத்தை வந்து ஆட்சி செய்தவர்கள். இதுல அழகேஸ்வர வம்சத்தின் கீழ் ரைகமையிலும் ஆட்சி இடம்பெற்று காணப்படுது. இதுல 4 பூனேபாகு அரசனின் பின்னர் 5 பூனேபாகு கம்பளைக்கு அரசனாகிறாரு. இக்காலகட்டத்தில் இடம்பெற்ற முக்கியமான நடவடிக்கைகள் அப்படிங்கும் போது, அரசருக்கு மேலதிகமாக நிசங்க அழகேஸ்வர சேனாதிலங்கார செனவி எனும் அதிகாரம் மிக்க தலைவர்கள் இவர் காணப்பட்டிருக்காங்க. நிசங்க அழகேஸ்வர அமைச்சர் ஸ்ரீ ஜெயவர்தன புறவில் கோட்டை ஒன்றை நிறுவியிருக்காரு. ஆரிய சக்கரவர்த்தியின் படைகளை பின்பாக செய்தவை, அதாவது கோட்டை ராஜ்யத்துல வரி வசூலிப்பில் ஈடுபட்ட யாழ்ப்பாண ராஜ்ய மன்னர்களான ஆரிய சக்கரவர்த்திகளை பின்னடை செய்யறதுக்காக இவ்வாறான நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 1000 கிறிஸ்துக்கு பின் 1344 இலங்கை வந்த அரேபிய தேச சஞ்சாரியான இபின் பதூதா கம்பளை காலத்தில் இறுதிப்பகுதியில் சீனாவின் செங்கோ என்ற தளபதி இலங்கையை ஆக்கிரமித்த தகவல் காணப்படுது. இந்த சீனாவின் செங்கோங்கிற தளபதி 1405, 1409, 1411 காலப்பகுதியில 3 இலங்கைக்கு வந்து சிவனொளி பாதமலையை தரிசிக்க வந்ததாக சொல்லப்படுகிறது. இவருக்கு முறையான வரவேற்பை வழங்காத பிரதேச ஆட்சியாளனான நிசங்க அழகேஸ்வரர் என்பவரை வந்து இவர் கைதியாக அழைத்து சென்றதாகவும், இவரால் மும்மொழி தமிழ் கல்வெட்டு, இந்த செங்கோங்கிற சீன தளபதியால மும்மொழி கல்வெட்டு, அதாவது தமிழ் பாரசீகம் சீனம் ஆகிய மூன்று மொழிகள காலி மும்மொழி கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூன்று மொழியிலான கல்வெட்டு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கடலாதனிய லங்கா திலக விகாரிகளும் எம்பக்க தேனவாலயம் இவருடைய காலப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்பளை தொடர்பான மேலதிக விபரம் அப்படிங்கும் போது கம்பளை ராஜ்ய காலப்பகுதியில இந்த உருவாக்கப்பட்ட எழுதப்பட்ட நூல்கள் அப்படிங்கும் போது மயூர சந்தேசைய, திசர சந்தேசைய, சதக சந்தேசைய, பாராம் சதக்கைய, குவிசி விவரணைய போன்ற நூல்கள் இவர இந்த காலப்பகுதியில் எழுதப்பட்டு சொல்றாங்க. கம்பளை ராஜதானிக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் அப்படிங்கும் போது கங்க சிரிபுரம், கங்க சிரிபுரம் அல்லது வெள்ளை யானை அரசு, வெள்ளை யானை அரசு போன்ற பெயர்களும், முதல் அரசனாக நான்காம் பூனிகபாகும், இறுதி அரசனாக பராக்கிரம ஏப்பா அப்படிங்கிறவரும் ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. இதுல காணப்பட முக்கிய அரசர்கள் அப்படிங்கும் போது கம்பளை ராஜதானியில நான்காம் பூனிகபாகு, ஐந்தாம் பராக்கிரமபாகு, மூன்றாம் விக்ரமபாகு. இந்த மூன்றாம் விக்ரமபாகு மன்னனாலதான் மர செதுக்கள் கலைக்கு பெயர் பெற்ற தேவாலயமான எம்பக்க தேவாலயம் முருகன் ஆலயம் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு ஐந்தாம் பூனிகபாகு, வீரபாகு, வீர அழகேஸ்வரன் போன்ற மன்னர்கள் காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது, அதாவது தம்பதினியா பார்த்தாச்சு, தம்பதினி ராஜதானி தொடர்பான விடுமுறைகளை பார்த்திருக்கிறோம், யாப்பகுவ, குருநாகல், கம்பளை வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இறுதி ராஜதானியான பிற்கால ஆட்சி மையங்கள்ல கோட்டை ராஜ்யம் பத்தி பார்க்கலாம். இந்த கோட்டை ராஜ்யம் அப்படிங்கும் போது இந்த கோட்டை ராஜ்யத்தை தோற்றுவித்த மன்னன் ஆறாம் பராக்கிரம பாகு மன்னன். சரியா, கம்பளை ராஜ்யத்தை அடுத்து ஆறாம் பராக்கிரம பாகு மன்னால் கோட்டை நில தலைநகராக கொட்டப்பட்டிருக்கு. அதாவது இவருடைய தந்தை பெயர் ஜெயமகளே, தாயாரின் பெயர் சுனேத்ரா தேவி. அவர் வந்து வன்னி பிரதேசத்தையும் யாழ்ப்பாணத்தையும் வென்று நாட்டை ஒன்றுபடுத்திய மன்னன். துட்டகை முனு மன்னனுக்கு பிறகு, முதலாம் விஜயபாகு மன்னனுக்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை உருவாக்கின ஒரு மன்னனாகவும், நாட்டை ஒற்றுமைப்படுத்திய மன்னனாகவும் சொல்லப்படுறவர் வந்து இந்த ஆறாம் பராக்கிரம பாகு என்று சொல்லலாம். யாழ்ப்பாணத்தை வெற்றி கொள்வதற்கு ஆறாம் பராக்கிரம பாகு மன்னனால சபுமல் குமாரன் அனுப்பப்பட்டான். அவன் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிக் கொண்டான். மலைநாட்டு ஆட்சியாளனான, பிரதேச ஆட்சியாளன ஜோதிய இளவரசனும் அரசனுக்கு எதிராக மலைநாட்டில் கிளர்ச்சி ஒன்றை மேற்கொள்றாரு. அதை வந்து அரசன் அம்புலுகல குமாரனை அனுப்பி கிளர்ச்சி அடக்கியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. ஆறாம் பராக்கிரம்பாகு மன்னனது காலத்தில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களாக, ஐக்கியப்பட்ட நாட்டில் அமைதியான ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாரு, நாட்டில் கல்வித்துறை எழுச்சியுற்றமை, முக்கிய பிரிவினாக்கள் உருவாக்கப்பட்டமை, பெப்பிலியானே சுனேத்ரா தேவி பிரிவினை அவருடைய தாயாரின் பேரில் உருவாக்கப்பட்டுச்சு, கேரகல பத்மாவதி பிரிவினை என்பதற்கு உதாரணங்களா சொல்லலாம், கல்வி மான்களின் தோற்றம் காணப்பட்டிருக்கு. அதாவது கல்வி மான்களின் தோற்றகம் அப்படிங்கும் போது வீதாகம மைத்ரி தேரர், தொட்டகமுவே ஸ்ரீ ராகுல தேரர் என்போர் குறிப்பிடத்தக்க நபர்களாக இருக்காங்க. சிறப்பான இலக்கிய ஆக்கங்கள் எழுதப்பட்டமை, செலகினி சந்தேசைய, ஹம்ச சந்தேசைய, கிரா சந்தேசைய, தூது பிரபந்தங்கள், தூது காவியங்கள்னு சொல்லுவாங்க, பரகுமா சிரித்த காவிய சேகர என்பன இக்காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள்ல சொல்லலாம். இந்த இந்த கோட்டை ராஜ்யம் இதுக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் அப்படிங்கும் போது ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர. இதன் முதல் அரசனாக ஆறாம் பராக்கிரமபாகுவும், இறுதி அரசனாக தர்மபால இளவரசனும் சொல்லப்படுறாங்க. முக்கிய அரசர்கள் அப்படிங்கும் போது ஆறாம் பராக்கிரமபாகு, ஜெயபாகு, ஆறாம் பூனேகபாகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஆறாம் பூனேபாகுக்கு வழங்கப்பட்ட இளமை கால பெயர் தான் சபுமல் குமாரன். மற்றும் ஏழாம் பராக்கிரமபாகு, எட்டாம் வீர பராக்கிரமபாகு இவர் வந்து ஜோதிய சிற்றானவின் கிளர்ச்சி அடக்கிய அம்புலுவல குமாரன். அதன் பிறகு ஒன்பதாம் தர்ம பராக்கிரமபாகு, ஆறாம் விஜயபாகு 1521 ஆண்டு விஜயபாகு கொலையின் பிறகு மூன்று ராஜதானி கட்டமைப்பா பிரியுது, சீதாவாக்கை கோட்டை மற்றும் ராய்கம பிரதேசங்கள். ஏழாம் பூனேபாகு இறுதி மன்னனாக தர்மபாலன் என்கிற தொன் யுவான் அழைக்கப்படுறார் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பான முழுமையான விடயங்கள் இருக்கு. இந்த கோட்டை ராஜ்யத்துல காணப்பட்ட எழுதப்பட்ட இலக்கியங்கள் அப்படிங்கும் போது நம்ம பார்க்கலாம், பரவி சந்தேசைய, ஹிரா சந்தேசைய, செலகிலினி சந்தேசைய, ஹம்ச சந்தேசைய, குத்தில காவிய, காவிய சேகர, புதுகுண அலங்காரைய, லோவெட சங்கராவ, பெரகும்பா சிரித்த மற்றும் ரகுவம்சம் போன்ற நூல்கள் இவருடைய காலப்பகுதியில் எழுதப்பட்டுச்சுன்னு நம்ம சொல்லலாம். இந்த காலப்பகுதியில் எழுதப்பட்ட முக்கியமான நூல்களாக இது சொல்றாங்க. அத கோட்டை ராஜ்யம் இலங்கையின் இறுதி ஒற்றுமைப்படுத்திய ஒரு மன்னனாக இந்த ஆறாம் பராக்கிரமபாகு மன்னன் சொல்லுது. இந்த யாழ்ப்பாண ராஜ்யம் அப்படிங்கும் போது புலனறுவை ராஜ்யம் வீழ்ச்சியுற்றதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில பிராந்திய அரசு ஒன்று காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாழ்ப்பாண வைபவ மாலை, சிரசேகர மாலை என்ற நூல்கள் அவ்வராஜ்யத்தை பற்றி கூறும் முன்வைக்கும் முக்கியமான மூலாதாரங்களாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது யாழ்ப்பாண அரச வம்சம் ஆரிய சக்கரவர்த்தி பரம்பரை என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தின் முதல் மன்னனாக விஜய கூலியங்கை சிங்கை ஆரியன் தான் இந்த ராஜ்யத்தின் முதல் மன்னனாக சொல்லப்படுறாரு. இவ்வம்சத்தை சேர்ந்த 12 மன்னர்கள் யாழ்ப்பாணத்தை ஆட்சி புரிந்திருக்கிறாங்க. கோட்டை காலத்தில் இவ்ராஜ்யம் அதன் கீழ் கொண்டு வரப்பட்டது என்றாலும் பின்னர் அவர்கள் தமது ராஜ்யத்தை மீட்டுக் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. போர்த்துகேயர் இலங்கை வந்த போது பரராஜசேகர மன்னன் யாழ்ப்பாணத்தை ஆண்டு வந்தான். சங்கிலி மன்னனுடைய காலத்தில தான் போர்த்துகேயரிடம் தொடர்பு ஏற்பட்டு இறுதியாக 1619 அவர்கள் அவ்வராஜ்யத்தை தமதாக்கி கொண்டிருக்காங்க. கோட்டை ராஜ்யத்தையும் போர்த்துகேயர், அதாவது ஐரோப்பிய இனத்தவரான போர்த்துகேயர் வந்து 1597 மல்வானை ஒப்பந்தத்தின் மூலமாக தமதாக்கி கொண்ட ஒரு விடயமும் இதுல மேலதிக விடயமாக காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் அப்படிங்கும் போது அது தொடர்பான எழுதப்பட்ட நூல்களாக யாழ்ப்பாண வைபவ மாலை, சிரசேகர மாலை, தட்சண கைலாய புராணம், வையா பாடல் போன்ற விடயங்கள் இதுல காணப்படுது. இன்று தரம் 7 மாணவர்களுக்கான பிற்கால ஆட்சி மையங்கள் எனும் பாடத்துல நாம பார்த்திருக்கிறோம். ராசரட்டை நாகரிகம் தொடர்பான முக்கியமான விடயங்களை பார்த்தோம். ராசரட்டை நாகரிகம் அல்லது முதலாவது நகரமயமாக்கம் என அழைக்கப்படுவது என்ற முதலாவதாக அழைக்கப்படுவது வந்து அனுராதபுரமும் பொலனர்வே ராஜ்ய கட்டமைப்பும் என கூறலாம். இரண்டாவதாக பிற்கால ஆட்சி மையங்கள் அல்லது தென்மேற்கு ராஜ்ய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம், அல்லது இரண்டாவது ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம், இரண்டாவது நகரமயமாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதுல உள்ள தம்பதனிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை போன்ற ராஜ்யங்கள்ல ஆட்சி புரிந்த சிறந்த மன்னர்கள் பற்றி பார்த்திருக்கிறோம். இவர்களால மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார பணிகள், அரசியல் பணிகள், சமய பணிகள் தொடர்பான மேலதிக விடயங்களையும் நமக்கு அறிஞ்சிருக்கிறோம். மற்றும் யாழ்ப்பாண ராஜ்யம் மற்றும் பிற்கால ஆட்சி மையங்கள் மீதான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள், போர் நடவடிக்கைகள் தொடர்பாக பார்த்திருக்கலாம். அதாவது இதை இலகுவாக நீங்க கற்றுக்கொள்றதுக்காக ராஜ்யங்களை ஒரு பக்கத்திலையும் அதன் ஆண்டுகளையும் அதற்கு பக்கத்துல அந்தந்த ராஜ்யங்களை ஆட்சி செய்த மன்னர்கள் அவர்களால மேற்கொள்ளப்பட்ட சமய பணிகள், பொருளாதார பணிகள் மற்றும் போர் நடவடிக்கைகள் போன்ற விடயங்களின் இலக்கிய விடயங்கள், அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள் போன்ற விடயங்களையும் ஒரு அட்டவணையாக நீங்கள் செய்யலாம். இது வந்து உங்களுடைய கற்றல் செயற்பாட்டை இலகுவாக்கும் ஒரு நடவடிக்கையாகவும் காணப்படும். தரம் ஏழு மாணவர்களுக்காக இன்றைய தினம் பிற்கால ஆட்சி மையங்கள் பாடம் இடம்பெற்றுச்சு. இதற்கு முதல்ல இந்த பாடங்கள் தரம் ஏழுல என்னும் பார்க்கும்போது எமது புராதன வாழ்க்கை முறை, எமது கீர்த்தி மிக்க அரசர்கள், எமது கலாசார மரபுரிமைகள் வரைக்கும் உவா குருகுலம் நிகழ்ச்சி கூடாக மாணவர்களாகிய உங்களுக்கு கற்றல் செயற்பாட்டை இலகுப்படுத்தும் விதமாக அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியரான சுப்பிரமணியன் தர்மசீலன் ஆகிய என்னால மேலதிக விடயங்கள் வழங்கப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வினா ஒன்று வழங்குறேன். தரம் 7 மாணவர்களுக்காக இன்றைய தினம் பிற்கால ஆட்சி மையங்கள் என்னும் பாடத்துல இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னனின் அரசியல், பொருளாதார, சமய மற்றும் இலக்கிய விடயங்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. இந்த வினாவுக்கான விடைகளை 0776-7747-823 என்கிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எனக்கு அனுப்பலாம். இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்யலாம், இது தொடர்பான இந்த வினா தொடர்பான விடைகளை உங்கள் தரம் 7 வரலாறு பாட ஆசிரியருடன் நீங்கள் கலந்தாலோசிக்கலாம். அது தொடர்பான மேலதிக விடயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்று தரம் 7 மாணவர்களுக்காக பிற்கால ஆட்சி மையங்கள் எனும் பாடத்தை கற்பித்து விடைபெறும் நான் ஹப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். 2022 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.